எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். நீர் உயிர்த்தெழுந்த தேவன் அப்பா, இன்றும் பேசுகிறீர், எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே நாம் உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் கொண்டாடினோம். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்தவர். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுதலின் வல்லமையின் முதற்பலனானவர் என்று நாம் சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தவர், தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறவராக, தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபடுகிறவராக அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை தான் நாம் இன்றைய சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த தேவனோடு கூட சந்திக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்யும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த தேவன் அவருடைய சந்திப்பானது சிறப்பானது. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் அநேகரை சந்தித்தார். மனிதனாக அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது, அவர் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுது அவரை மக்கள் எப்படி கண்டுகொண்டார்கள் என்று சொன்னால், சிலர் சொன்னார்கள் இவர் சுகமளிக்கிற ஒரு தேவன். ஏனென்றால் இயேசு பலரை சுகப்படுத்தினார். அவர் நல்ல உபதேசங்களை கொடுத்து கொண்டே வந்தார். அநேகர் அவரை போதகர் என்று சொன்னார்கள், நல் சத்தியங்களை போதிக்கிறவர் என்று சொல்லி. நல்ல நண்பர் என்று சிலர் கண்டார்கள். இயேசு மக்களோடு மக்களாக அவர் பேசுகிறவராக நல்ல ஒரு நண்பனைப் போல கண்டார்கள். பலர் சொன்னார்கள் இவர் ஒரு ஞானி, ஏனென்றால் இவருடைய வார்த்தைகளில் தெய்வீகம் வெளிப்படுகிறது, ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது என்றெல்லாம் கண்டார்கள். மாத்திரமல்ல, சிலர் அவரை வல்லமை படைத்தவர், ஏனென்றால் காற்றும் கடலும் இவருக்கு அடங்குகிறது, மரித்த மனிதனை கூட ஜீவனோடு கொண்டு வருகிறார் என்றெல்லாம் நினைத்தார்கள். இன்னும் அவர் ஒரு கூட்ட 12 சீடர்களோடு கூட அவர் சுற்றித் திரிந்ததினாலே அவர் ஒரு குழு தலைவராக, ஒரு கூட்டத்தை நடத்துகிறவராக அவரை மக்கள் நினைத்திருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவரை ஜனங்கள் நினைத்தார்கள், இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ளாக இவர் எப்படியும் ராஜ்யத்தினுடைய ராஜாவாக மாறப்போகிறார், அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று காத்திருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் உயிர்த்தெழுந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இயேசு மரித்தார். பிறகு இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இப்போ உயிர்த்தெழுந்தவுடன் இயேசுவை குறித்து எப்படி மக்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள்? அங்கே மகதலேனா மரியாள் கல்லறையின் அருகில் அவள் இயேசுவை கண்டாள். அவளுக்குள் ஒரு அனுபவம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவள் அனுபவித்தாள். பூட்டின அறைக்குள் இயேசு வந்து நிற்கிறார். சீடர்கள் இயேசுவின் அங்கே வரவில் சமாதானம் கொடுக்கிறவர் என்று உணர்ந்தார்கள். அதிகாலை நேரத்தில் கலிலேயா கெனசரத்து கடற்கரைக்கு வருகிறார். அவர் சொல்லுகிறார், ஒன்றுமில்லாத நேரத்தில் அபரிவிதமான மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் சரியான இடத்தை காண்பிக்கிறார். அவர்கள் நினைக்கிறார்கள், ஓ இவ்வளவு நல்ல ஆலோசனையை எங்களுக்கு கொடுக்கிறார். எம்மாவூர் சீடர்கள் அவரோடு நடந்து போகும்பொழுது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதை அவர்கள் உணர்ந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 8 நாளைக்கு பிறகு தோமா இயேசுவை காணுகிறான். அவனுக்குள் ஒரு புது அனுபவம். இப்படி உயிரோடு இருக்கும் பொழுது இயேசுவை யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று மக்கள் அங்கே தீர்க்கமாக அவரை கண்டு சொன்னார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அனுபவித்து சொன்னார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுபவத்தில் பிறக்கின்ற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவை நாம் எப்படி அனுபவிக்கின்றோம்? இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தவர் நம்முடைய வாழ்வின் அனுபவமாக நம்மோடு கூட இணைந்து கொள்கிறார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை உயிர்த்தெழுதல் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஏனென்று சொன்னால் உயிர்த்தெழுந்தவர் ஜனங்களை சந்தித்தார். முதலாவது இயேசுவின் உயிர்த்தெழுதல், இட் வாஸ் எ நியூஸ். செகண்ட், இட் பிகேம் அன் எக்ஸ்பீரியன்ஸ். தேர்ட், இட்ஸ் சேஞ்ச் த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள், வாழ்க்கையை மாற்றியது. ஃபோர்த், தட் கேவ் நியூ பவர், ஒரு புது பலத்தை கொடுத்தது. ஃபைனலி, தட் மேட் பீப்புள் டு பி அ விட்னஸ், சாட்சியாய் மாறியது. இன்றைக்கு கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, முதல் நூற்றாண்டிலே இயேசு உயிர்த்தெழுந்த அன்றைக்கு எல்லாரும் பேசின ஒரே வார்த்தை, காலியான கல்லறையை பார்த்தவுடன் இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசுவின் சீடர்களும் பேசினார்கள், அங்கே மற்ற யூத ஜனங்களும் பேசினார்கள், மற்ற ரோம மக்களும் பேசினார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அது செய்தியாகவே நின்றுவிட்டது. இரண்டாவது நிலைக்கு வந்தவர்கள் அனுபவித்தார்கள். நான் சொன்ன வண்ணமாக மகதலேனா மரியாள் அனுபவித்தாள், எம்மாவூர் போன சீடர்கள் அனுபவித்தார்கள். அவர்கள் இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. மாத்திரமல்ல, அந்த அதிகாலை நேரத்தில் மீன் பிடிக்க சென்ற சீடர்கள் வெறுமையில் இருந்தவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் ஏற்படுகிற செழிப்பை உணர்ந்தார்கள். இரண்டாம் நிலைக்கு வந்தார்கள். அதோடு கூட நின்று விடவில்லை. மூன்றாவது நிலைக்குள் சிலர் மாற்றப்பட்டார்கள். இயேசுவை மறுதலித்த அங்கே இயேசுவின் சீடனாக இருந்த பேதுரு, ஆண்டவர் கேட்கிறார், உன் வாழ்க்கையின் மறுதலித்த நிலையோடு நீ இன்னும் தொடர்ந்து வாழ வேண்டுமா? நீ என்னை நேசிக்கிறாயா? அவன் வாழ்க்கையில் மாற்றமடைந்தான். தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ ஆரம்பித்தான். மறுதலித்தவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. மக்களை கொன்று குவிக்க நினைத்த சவுல் பவுலாக மாறினான். அவிசுவாசியாய் இருந்தவன் விசுவாசத்திற்குள் மாற்றப்பட்டான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மூன்றாவது நிலைக்குள் அவர்கள் வந்தார்கள். அதோடு நின்றுவிடவில்லை. நான்காவது நிலையை கண்டார்கள். தேவனுடைய ஆவியின் வல்லமையை பெற்றார்கள். அங்கே உயிர்த்தெழுந்த தேவன் அவர்களை தம்முடைய வல்லமையினால் நிரப்பினார். ஒரு புதிய பலன், இயேசுவுக்காக மரிக்கவும் பாடு அனுபவிக்கவும் தங்களை முழுவதுமாய் இணைத்து கொண்டார்கள். காரணம், தங்கள் சொந்த பலத்தில் அல்ல, தேவ பலத்தில். பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அநேக சீடர்கள் தங்களை மரணத்திற்கு அர்ப்பணித்த விதமெல்லாம் கொடுமையாயிருந்தது. ஆனால் அவர்கள் புது பலனில் செய்தார்கள். ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது அவன் சாதாரண மனித பலத்தில் அல்ல, தேவ பலத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அநேகர் தேவ பலனாக மாறினார்கள். அதோடு கூட நின்று விடவில்லை. உயிர்த்தெழுந்த தேவன் இன்னொரு நிலைக்குள் மனிதனை கொண்டு வந்தார். என்னவென்று சொன்னால், அவரை சாட்சியாக சுமந்து செல்லுகிற கருவிகளாக ஆண்டவர் மக்களை மாற்றினார். எனவேதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த பிறகு அதை கண்டவர்கள் அங்கே அங்கே இயேசுவின் சீடர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள். அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 3:15, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் அவர்களை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அப்போஸ்தலர் 4:13 வசனம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் போதும். பிரியமானவர்கள், அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அவர்கள் பேசுகிற வார்த்தையில் ஆண்டவர் உயிரோடு எழுந்ததை சாட்சியாக பகிர ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி கேட்டு அநேகர் இருக்கிறார்கள். மற்ற மதத்தில் இருக்கிறவர்கள் கூட சொல்லுவார்கள், ஆமா, கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார், நானும் நம்புகிறேன். சிலர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் அதை அனுபவித்தவர்கள் உண்டு. ஆனால் சாட்சியாக மாறும் ஒரு நிலைக்குள் நீங்களும் நானும் வரும்பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய சந்திப்பு நிறைவு பெறுகிறது. வெறும் செய்தியோடு இருந்தால் அது வரலாறு, அது அனுபவமாய் மாறும் பொழுது நாம் சாட்சிகளாய் மாறுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், இயேசுவினுடைய சந்திப்பு நமக்குள்ளாக என்ன காரியத்தை செய்கிறது, அதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். வாசிக்க கேட்ட யோவான் 20வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். முதலாவது காரியம், ஆண்டவரை சந்திக்கிற அந்த அனுபவம் என்ன செய்கிறது என்று சொன்னால், என்கவுண்டர் ரிமூவ்ஸ் த இக்னோரன்ஸ், மனிதனுக்குள் இருக்கிற அறியாமையை அகற்றுகிறதாக மாறுகிறது. யோவான் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இயேசுவின் சீடர்களில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை கல்லறை அண்டு போய் பார்த்தவர்கள், அவர்களுடைய மனதில் இருந்த எண்ணத்தை வேதம் இவ்விதமாய் சொல்கிறது, அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த அறியாமையானது அவர்களுக்கு வந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால், இயேசுவின் 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுவின் வார்த்தையை கேட்டவர்கள், இயேசுவின் பாடு மரணத்தை கண்டவர்கள், அவர் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன செய்தியை கேட்டவர்கள், ஆனால் அவர்கள் அதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் அநேக காரியங்களில் அறியாமை உள்ளவர்களாக இருக்கிறோம். சில காரியம் நமக்கு நன்றாக தெரிந்த காரியங்கள், ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் அறியாமை என்பது என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை அது குழப்பத்திற்குள்ளாக அல்லது நிம்மதியற்ற ஒரு நிலைக்குள்ளாக கொண்டு செல்கிறது. இங்கே இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். உயிர்த்தெழுதல் என்பது எப்படிப்பட்டது? வேதத்திலே 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது இட் இஸ் காட்ஸ் பிளான், அது தேவனுடைய அநாதி திட்டம். இட் இஸ் அ டிவைன் பர்பஸ், அது தெய்வீக தன்மை. இயேசு உயிர்த்தெழ வேண்டும். நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அது முன்குறிக்கப்பட்டது. இயேசு எனவேதான் தம் சீடர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சொன்ன வாசகங்கள். 2வது காரியம், இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பார்க்கும்போது, இட் இஸ் எ ஸ்கிரிப்சுரல் ஃபுல்ஃபில்மெண்ட், இது வேத வசனத்தின்படி நிறைவேற வேண்டிய ஒன்று. சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 10வது வசனத்திலே உமது ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் என்று வேதம் சொல்கிறது. அதில் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய மரணம் பாதாளம் பற்றி பிடிக்க முடியாது, பாதாளத்தை ஜெயித்தவர் அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி. அதை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் இவ்விதமாக பார்க்கிறோம். அங்கே பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது அதை சொல்கிறார். வாசியுங்கள், 2:24, அப்போஸ்தலர் பாருங்கள், தேவன் அவருடைய மரண உபாதியத்தின் கட்டை அவிழ்த்தார், அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். என்னோட இயேசு சொன்னார், இப்படி வார்த்தை நிறைவேறும் என்று சொன்னார். இது நிறைவேற வேண்டும், இந்த மாற்றம் தேவை. இந்த மாறுதல் என்றால் கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலினுடைய அடையாளம் அல்லது இஸ் அ சாம்பிள். தேவனுடைய வார்த்தை எல்லாம் நிறைவேறும் என்பதற்கு அவர் சாட்சி. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நிறைவேறுவதற்கு இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒன் ஆஃப் த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு தம் சீடர்களுக்கு பல முறை சொன்னார். நான் கடந்த வாரத்தில் கூட சொன்னேன், அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் சொல்லுகிறார், 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறார், 20வது அதிகாரம் மத்தேயு 20:17-18 சொல்றார், நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார், அவர் சொன்னதை அங்கே நிறைவேற்றினார். பாருங்கள் பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டத்தையும் பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதலையும், தீர்க்க தரிசன நிறைவேறுதலையும், இயேசு சொன்னவைகள் நிறைவேறுதலையும் கேள்விப்பட்டவர்கள் இப்பொழுது உயிர்த்தெழுந்த தேவனை அறியாதிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் கூட பல நேரங்களில் அறியாமையை பார்க்கிறார். ஆனால் அறியாமையோடே நாம் தொடர்ந்து வாழ்வதை அவர் விரும்புவதில்லை. அந்த அறியாமையை நம்மை விட்டு அகற்றுவதற்காக உயிர்த்தெழுந்த தேவன் நம்மை சந்திக்க வருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் திரும்ப திரும்ப நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அறியாமை மாற வேண்டும் என்று சொன்னால், அறியாமை அங்கே தோமாவின் வாழ்க்கையில் ஒரு அறியாமை இருக்கிறது. இயேசுவின் சீடனாக இருந்தும் நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் அவனுக்குள் இருந்த அறியாமை போய்விட்டது. இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் மகதலா மரியாளுடைய வாழ்க்கையில் இருந்த அறியாமை ஓடிப்போனது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை சந்திக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அறியாமை மாறுகிறது. எப்படிப்பட்ட அறியாமை தெரியுமா? அநேக நேரங்களிலே நாம் எதை குறித்து அறியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், வேதத்தில் உள்ள ரகசியங்களை குறித்து அறியாமல் இருக்கிறோம். எனவே வேதத்தை அதிகம் வாசிப்பதில்லை. ஆண்டவருடைய ஆலயத்தில் தேவனை ஆராதிப்பதில் நாம் நம்மை ஒதுக்கி வைத்துக் கொள்கிறோம். ஒரு அறியாமை. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதின் வல்லமையை அறியாமல் இருப்பதனால் பல நேரங்களில் ஜெபிக்கவும் கூட நாம் அதிகமாய் விரும்புவதில்லை. ஆனால் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது நாம் வேதத்திற்குள்ளாக நம் வாழ்க்கை வருகிறது. தேவ சமூகத்திலே நாம் துதிக்க ஆரம்பிக்கின்றோம். மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் பல மணி நேரம் காத்திருக்க ஜெபத்தில் நம்மை இணைத்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அறியாமை நம்மை சோர்வுடைய செய்கிறது. ஆனால் உயிர்த்தெழுந்த தேவன் நம்முடைய வாழ்வில் அறியாமையை அகற்றி ஒரு புதிய தெளிவை உண்டாக்குகிறார். ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும், ஏன் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், ஏன் தேவனுக்காக நிற்க வேண்டும் என்பதை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ முதலாவது காரியம், உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்வில் அறியாமை என்பதை அகற்றி ஒரு புதிய தெளிவை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு புதிய தெளிவை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது காரியம், இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுதல் என்கவுண்டர் ரிமூவ்ஸ் கன்ஃபியூஷன். நமக்குள் இருக்கிற குழப்பங்களை உயிர்த்தெழுதல் வல்லமை நீக்கிவிடுகிறது. அல்லது தேவனை சந்திக்கிற சந்திப்பு நமக்குள் இருக்கிற குழப்பங்களை எல்லாம் அது மாற்றி அமைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா அதை மிக தெளிவாக எழுதுகிறார். லூக்கா 24 அதிகாரம் 32 வசனம். லூக் சாப்டர் 24 வெர்ஸ் 32. பிரியமானவர்களே, இங்கே எம்மாவூருக்கு போகிற சீடர்கள் அங்கே இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எம்மாவு என்கிற பட்டணத்தை நோக்கி அவர்கள் போகிறார்கள். ஒரு 7-8 miles தூரத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். போகிற வழியில் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே போகிறார்கள். அவர்கள் போகும்பொழுது இயேசு அவர்களோடு கூட அவர் நடந்து போகிறார். அவருடைய அந்த பிரயாணத்தின் முடிவில் அவர்கள் போஜனம் பண்ணும்படியாய் அமருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களோடு நடந்து வந்தவர் இயேசு என்று அறிந்து கொள்கிறார்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரும்பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த சீடர்கள் இருந்த நிலை என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவர்களை குழப்பத்திற்குள் கொண்டு வந்தது. ஒரு பெரிய குழப்பம். எப்படிப்பட்ட குழப்பம்? உயிர்த்தெழுதல் ஒரு மனிதனை குழப்பிவிட முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக குழப்பிவிட முடியும். ஆனால் உயிர்த்தெழுதின் வல்லமை நம்மை தொடும் பொழுது குழப்பம் நம்மை விட்டு அது வெளியே சென்று விடுகிறது. பாருங்கள், இந்த வேத வசனத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிறது ஒரு சமாதான செய்தி. ஆனால் சிலர் வாழ்க்கையில் அது குழப்பம். அந்த எம்மாவுக்கு போன சீடர்களுக்கு அது ஒரு குழப்பம். மாத்திரமல்ல, இயேசுவினுடைய பின்னடந்த அநேக மக்கள், ஒருவேளை அவருடைய ஃபாலோவர்ஸ் அநேக மக்கள் இருந்தார்கள். 12 சீடர்களை விட அதிகமான கூட்டம் இருந்தார்கள். இயேசுவின் வாழ்க்கையெல்லாம் கண்டவர்கள். மாத்திரமல்ல, ரோம அதிகாரிகள் இயேசு சொன்ன வார்த்தைகளை கேள்விப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் பல நேரங்களில் அங்கே உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு குழப்பத்தில் சிக்கினார்கள். ஏன்னா ஒரு கூட்டம் நினைச்சிட்டு இருந்தாங்க, இயேசுவை இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம், ஒரு பெரிய ராஜாவாக பார்க்க போகிறோம், எல்லா ராஜ்யத்தின் அதிகாரம் அவருக்கே வந்துடும், 12 சீடர்களும் 12 அமைச்சர்களாக அல்லது உயர்ந்த பதவியில் வருவார்கள், இப்படியெல்லாம் மக்கள் கணக்கு போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற, நம்மை அடிமைப்படுத்துகிற அடிமைகள், நம்ம இனி அடிமையாக இருக்கப் போவதில்லை, இனி நாம் சுதந்திரமாக இருக்கப் போகிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இயேசுவை கடைசியில் கண்ட காட்சி சிலுவையில் பார்த்தார்கள், மரித்த செய்தி. சரி, மரித்தார், அடக்கம் பண்ணிட்டாங்க, அதோடு முடிந்திருக்கலாம் சம்பவம் என்றால், இப்போது கல்லறை காலியாக இருக்கிறது. இது அவர்களுக்குள் ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை சந்தித்த அனுபவம் அந்த குழப்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் குழப்பம் வருவது இயற்கை. ஆனால் உயிர்த்தெழுந்த தேவனை சந்திக்கும் பொழுது குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. இப்போ முதலாவது, இந்த சீடர்கள் எம்மாவூருக்கு போகிற வழியில் அவருடைய அனுபவத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே லூக்கா 24:14 விதமாக எழுதப்படுகிறது. வாசியுங்கள். பாருங்கள், அவர்கள் அங்கே எம்மாவூருக்கு போகிற போது அவர்கள் ஒருவரோடொருவர் சில காரியங்களை பேசிக்கொண்டே போகிறார்கள். எந்த காரியங்களை பேசுகிறார்கள்? இப்படி இயேசு வந்தார், மரித்தார் என்றெல்லாம் பேசிக்கொண்டு போகிறார்கள். 21:1 அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், இவைகள் சம்பவித்து இன்று 3 ஆகிவிட்டது. பெரிய மரல முதலாவது காரியம், தேர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மெசையா எண்டட் இன் அ ட்ராஜிக் வே. ஒருவேளை அவர்கள் எதிர்பாராத ஒரு முடிவை இயேசு சந்தித்தார். இவங்க யாருமே நினைக்கல, இவங்களாம் நினைச்சிட்டு இருந்தது என்ன, இயேசு ராஜாவை வரப்போகிறார், அவர் ஆளுகை செய்ய போகிறார், அவருடைய ஆளுகையின் கீழ் நாம் எல்லாம் மகிழ்ந்திருக்க போகிறோம். இப்படி ஒரு பெரிய கனவு உலகத்திற்குள் இருந்த மக்கள் சடுதியாய் கண்ட காட்சி, இயேசு சிலுவையில் மரித்து போனார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ அவர் மரித்தார் என்று தான் நாங்கள் கேள்விப்பட்டோம், இப்போது உயிரோடு எழுந்தார் என்று வேற பெண்கள் வந்து சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்போ அவர் எங்கே இருப்பார், எப்படி இருப்பார் என்கிற குழப்பம். அதைதான் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். பல நேரங்களில் நம்ம கூட என்ன நினைக்கிறோம், மற்றவர்களோடு கூட போய் உட்கார்ந்து பேசினா சில காரியங்களுக்கெல்லாம் தெளிவு கிடைக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, சில காரியங்கள் குழப்பம் வந்துவிட்டால் தேவனோடு பேசினால் மட்டும்தான் அதற்கு தெளிவு உண்டாகும். Only God alone can give a final clarification. இந்த வேத வசனத்தில் இந்த குழப்பத்தில் அவர்கள் நடந்து போகிறார்கள், இயேசு அவர்களோடு கூட நடந்து போனார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற வசனம் அந்த 19 சொல்றாங்க, வாசியுங்கள். பாருங்க, அவர் இயேசு கூட பேசிட்டே வர்றாரு. அவர் கேட்கிறாரு, எது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே எதை குறித்து பேசுகிறோம், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தவைகளையே நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, பத்த வந்து ஏன் இந்த நீதிமானை சிலுவையில் அறைந்தார்கள். ஒரு பெரிய குழப்பம், சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்கள் அறையப்பட்டது ஒரு பெரிய குழப்பமான செய்தி அல்ல, அது அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு துன்பத்தின் அல்லது ஒரு நியாய தீர்ப்பு. ஆனால் ஏன் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள்? யோசித்து பாருங்க, குழப்பம் வருமா? நமக்கே நேரத்தில் சில நேரம் குழப்பம் வந்துடுது. நல்லா இருக்க குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா என்னப்பா, நல்லா தானே தேவனை தேடினார்கள், ஏன் அந்த குடும்பத்தில் ஒரு குழப்பம்? இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இயேசுவை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள், அவர் இந்த நீதிமானை சிலுவையில் அறைந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அவங்க சொல்றாங்க, பாருங்க, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரா, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாக இருந்தார். அவரை போய் அடைச்சிட்டாங்க, அதுதான் எங்களுக்கு குழப்பம். கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குழப்பங்கள் வரும், அதுதான் அவங்க குழப்பம். அப்புறம் நினைக்கிறாங்க, ஏன் இந்த ரூலர்ஸ் இவ்வளவு ஒரு தவறான ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தார்கள்? அவருக்கு அவ்வளோ நல்ல மனுஷன், ஊரெல்லாம் நல்ல பேர் பெற்றவர், தேவனுடைய சமூகத்தில் நல்ல பேர் பெற்றவர். அப்புறம் கேட்குறாங்க, இன்னைக்கு அதிகாலை நேரத்தில் எங்கள் ஸ்திரீகள் வந்து சொன்ன சாட்சி அவர் உயிரோடு எழுந்துட்டார்னு, இது எப்படி நடைமுறையில் சாத்தியமா? கிறிஸ்தவர்கள் பெரிய மறை, இவைகள் எல்லாவற்றையும் தான் இயேசு அவர்களோடு கூட பேசி கொண்டே நடக்கின்றார். அவர்கள் இருதயத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் அக்னியாக எரிய ஆரம்பித்தது. அவங்க சொல்கிறாங்க, இயேசுவோடு கூட பேசி கொண்டு வரும் பொழுது வி ஹேட் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்த ஒரு அனுபவம். கிறிஸ்தவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உயிர்த்தெழுதலின் தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது, when we encounter, நம்முடைய குழப்பங்கள் எல்லாம் எரிந்து ஒரு தெளிவு உண்டாகிறது. அதை தான் இங்கே அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவள் அந்த செய்தியை தான் என்ன செய்கிறாள் தெரியுமா, வேகமாய் திரும்ப போய் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதை எப்படி ஆண்டவர் பாருங்க அவங்க குழப்பத்திலிருந்து அவளை விடுதலை ஆக்குகிறார் பாருங்க. அதே அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க, லூக்கா 24:25. பாருங்கள் பெரியவன் அவர் என்ன பண்றாருன்னா, இவங்க நியாயமாக தான் இவங்களும் கேட்டாங்க. இவங்க கேட்ட நியாயம் என்னன்னா, நாங்கள் மேசியா வந்து விட்டார் என்று நாங்கள் ராஜாவாவார் நினைச்சிட்டு இருந்தோம், அது சரிதான். ரெண்டாவது, ஏன் இந்த நீதிமானுக்கு இப்படி நடந்தது, அதுவும் சரிதான், நல்ல குழப்பம் தான். ஆண்டவர் அதுக்கு எப்படி தீர்வு சொல்றாருன்னா, வேத வசனத்தை திறந்து கொடுக்கிறார். என்னை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது கேட்கிறார். நீங்க விசுவாசிக்காமல் ஏன் இருக்கிறீர்கள், உயிர்த்தெழுந்த செய்தி கேள்விப்பட்டீர்களே, மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லிவிட்டு அவர் பாடுபட வேண்டும், மகிமையில் பிரவேசிக்க வேண்டும், அவர் எல்லாருக்கும் அவரை குறித்து எழுதப்பட்டவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றதை அவருக்கு அவர் என்ன செய்கிறார், பிரித்து காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் வேத வசனத்தை பிரித்து காண்பிக்கின்றார். எழுதப்பட்டவைகளில் இருக்கின்ற அதிசயங்களை அவர் காண்பிக்கிறார். அந்த எழுதப்பட்ட வேத வசனங்களில் இருந்து நமக்கு தெளிவை உண்டாக்குகிறார். இந்த ஒரு அனுபவம் அன்றைக்கு நடந்தது, உலகம் உள்ள நாள் வரையிலும் நம்முடைய வாழ்வின் எந்த ஒரு குழப்பத்திற்கும் ஆண்டவர் வேத வசனத்தை பிரித்து காண்பிப்பார். அதற்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருக்கு குழப்பம், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, தேசத்தை குறித்து, திருச்சபையை குறித்து. பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு வேத வசனத்தை பகிர்ந்து காண்பிப்பார். என்ன காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. எனவேதான் 1 பேதுரு 5:7 அவர் விசாரிக்கிறவர், உங்கள் குழப்பங்களை கவலைகளை அவரிடத்தில் விட்டுவிடுங்கள். ஏனென்று சொன்னால் அவர் என்ன செய்வார் தெரியுமா, ஒரு தெளிவை உண்டாக்குவார். அநேக நேரங்களிலே நாமாகவே ஒரு குழப்பத்திற்கு விடை தேடும் பொழுது ஒரு குழப்பம் இன்னொரு குழப்பத்தை கொண்டு வரும். ஆனால் தேவன் நம்மோடு இணையும் பொழுது குழப்பத்திற்கு நிரந்தர தீர்வு உண்டாகும். நிறைவாக, உயிர்த்தெழுந்த தேவன் என்ன செய்கிறார், த என்கவுண்டர் கிவ்ஸ் அ நியூ பவர். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சந்திப்பு ஒரு புது பலத்தை கொடுத்தது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவ பலத்தோடு கூட நடக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, everyone become weak, fearful, afraid, almost closed their own life in a small circle that had happened right after resurrection. இயேசு உயிர்த்தெழுந்த போது எல்லா ஜனங்களும் பயந்தார்கள், தங்கள் வாழ்க்கையை மூடிக்கொண்டார்கள், தங்கள் வாழ்க்கைக்கு இனி ஒன்றுமே இல்லை என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். வேலையை மாற்றி விட்டார்கள், ஊழியத்தை விட்டு விட்டார்கள், மீன் பிடிக்க சென்றார்கள். பயத்தினால் இயேசு உயிர்த்தெழுந்ததை தங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டாலும் வெளியே சொல்லாமல் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் அவர்களுடைய பலவீனத்தினுடைய வெளிப்பாடு. சரீரத்திலும் அவர்களால் நிம்மதியாய் வாழ முடியவில்லை, மனதளவிலும் நிம்மதி இல்லை. அவர்கள் எல்லாம் ஒரு சிறிய வட்டத்திற்குள் தங்கள் வாழ்க்கையை வைத்திருந்தார்கள். ஒருவேளை இந்த சீடர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர்கள் மூடின இடத்தில் தான் இயேசு அவர்களை சந்திக்கிறார். ஆனால் சந்திக்கிற இயேசுவானவர் அவர்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறார். இந்த புதிய பலன் எப்படி செயல்பட்டது, அவர்கள் வாழ்க்கையை எங்கே கொண்டு சென்றது என்று சொன்னால், அவர்கள் எதிர்பாராத வாழ்க்கை முறைக்குள்ளாக கொண்டு வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீசஸ் எம்பவர்ஸ் everyone with risen power. அவர் மரணத்தில் இருந்து அவரை உயிரோடு எழுப்ப ஒரு பலன் உன்னதத்திலிருந்து வந்ததாம். உன்னதத்திலிருந்து வந்து அவரை உயிரோடு எழுப்பின பலன், உயிர்த்தெழுந்த தேவனில் இருந்து உலகம் உள்ள நாள் வரையிலும் அவரை விசுவாசிகளுக்கு உள்ளாக அது கடந்து சென்றது. எனவேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மரணத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாழ்க்கை ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் வந்த பெலன் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்குள் கடந்து வந்தது. நம்ம வேத வசனத்திலே பார்க்கிறோம், அந்த அதிகாலை நேரத்தில் இயேசுவின் கல்லறை அருகிலே நின்று கொண்டிருந்த ஸ்திரீகள் அழுது கொண்டே நிற்கிறார்கள். எங்கே இயேசு காணவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளாக ஒரு பெலன் கொடுக்கப்பட்டது. என்ன பெலன் தெரியுமா? அவர்கள் போய் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை, உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை அறிவிக்கும்படியாய் அவர்களை பலப்படுத்தியது. அனுபவித்து விட்டு அவர்கள் அமைதியாக இருக்கவில்லை, அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மாறினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு பிறந்த பொழுது ஒரு பெலன் ஒன்று வந்தது. அதை கேட்டவர்கள் கண்டவர்கள் அங்கே அன்றைக்கு மேய்ப்பர்கள் போய் சாட்சி சொன்னார்கள், மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அது ஒரு ஒரு கூட்ட மக்களை அவர்கள் ரீச் பண்ணார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்தவர்கள் போய் அங்கே ஒரு சிறிய கூட்டத்திற்குள் போகிறார்கள். சில நாட்களுக்குள்ளாக அது வேகமாய் அந்த வல்லமை பரவ ஆரம்பித்தது. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் ஒரு சூழ்நிலைக்குள் வந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இதில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பெலன் எதற்கு கொடுக்கப்பட்டது? Just to carry out the gospel. எப்படி மேய்ப்பர்கள் எடுத்து சென்றார்கள், அந்த அதிகாலை நேரத்தில் அந்த ஸ்திரீகள் எடுத்து சென்றார்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் எடுத்து செல்ல தேவன் பெலன் கொடுக்கின்றார். உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு தருகிற பெலன், we can carry a gospel to anybody in the world. யாருக்கு வேண்டும் என்றாலும் நாம் கொண்டு செல்ல முடியும். மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த தேவன் என்ன செய்கிறார்? அவர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார். ஒருவேளை அவர் சந்திக்கும் பொழுது அங்கே பேதுருவின் வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். பேதுருவின் வாழ்க்கையில் அவர் சொல்றாரு, அவன் மறுதளித்தவன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மறுதளித்தது உன்னுடைய பழைய வாழ்க்கை, நான் இப்போது உனக்கு ஒரு புது பலனை தருகிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், அவன் கண்ணீர் விடுகிறான். ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ஊழியனாக மாற்றுகிறார். உயர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட பொழுது அவன் முதல் சாட்சியாக எழுந்து நின்று பேசுகிறான். 3000 பேர், 5000 பேர் தொடர்ந்து ஆயிரங்கள் 10000களாய் மாறினார்கள். காரணம் என்ன தெரியுமா? மறுதளித்த மனிதனை கூட தேவ பலன் ஆட்கொள்ளும் பொழுது அவன் மூலமாக பெரிய காரியங்கள் நடைபெறும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ பலன் தான் அங்கேயும் செயல்பட்டது. அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசுவர் பெந்தேகோஸ்தே நாளில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் முதலாவது என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். யூ வில் பி ஸ்ட்ரெங்தன்ட், யூ வில் பி ஃபில்ட் வித் காட்ஸ் பவர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், உயிர்த்தெழுந்த தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். எதற்காக பலப்படுத்துகிறார்? இந்த உலகத்தில் அவருக்காக வாழ, அவரை உலகத்திற்கு எடுத்து செல்ல, அவர் அண்டை உலகத்தின் ஜனங்களை கொண்டு வர. வி ஹாவ் அ ஸ்பெஷல் பவர். நமக்கு ஒரு புதிய பலனை தேவன் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த தேவன் முதலாவது அறியாமையை அகற்றுகின்றார். இரண்டாவது, உயிர்த்தெழுந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை எடுத்து போடுகிறார். நிறைவாக புதிய பலனை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார். எனவேதான் நீங்களும் நானும் அவருக்குள் வாழ அது அடித்தளமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த தேவனை நாம் அனுபவிப்போம். இந்த உயிர்த்தெழுந்த தேவனும் நம்மை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பலனில் நாம் வாழ முடியும். இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.